நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. மண் பயனுற வந்த மகாகவி. மகாகவி பாரதியின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, மகாகவி பாரதியாரின் பிறந்த தினம் இன்று. இந்த நாளில் அவரை பற்றிய சில கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள். அவரை சந்திப்போமா?
மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் 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 ஓம்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த நாள். மொத்தமாக 39 வருடங்கள் மட்டுமே இந்த பூமியில் வாழ்ந்த அந்த மாபெரும் மனிதரை இந்த நல்ல நாளில் நிகழ்ச்சி பார்க்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைய மாறி வரும் வாழ்க்கை சூழலில் பாரதியை அவ்வப்போது நினைவு கூறவாவது இம்மாதிரி நாட்கள் நமக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது. அது வந்து கட்டாயம் வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வாழும் இந்த வாழ்க்கை பயனுள்ளதாக உள்ளதா என நம்மை எடை போட்டு கொள்ளவும் சீர்படுத்தி கொள்ளவும் வந்து நம்மளுக்கு வந்து உதவும். பாரதியின் வாழ்க்கையை கொஞ்சம் நினைவு கூறுவோம். இவர் வந்து மொத்தமாக 39 வருடங்கள் வாழ்ந்துட்டு போனாலும் இனி தமிழ் உள்ள காலம் வரைக்கும் பாரதியோட பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கும். உலக மக்கள் எல்லோரும் பாரதியை பற்றின ஒரு புரிதல் வந்து வேணும். குறிப்பாக சொல்லணும்னா தமிழர்களுக்கு வந்து அது ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. வரும் தலைமுறையினருக்கு வந்து பாரதியாரை பற்றின ஒரு புரிதல் வந்து மிக தெளிவாக சொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறது இங்கே பதியப்பட வேண்டிய ஒரு விஷயம். சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா சுப்பிரமணிய பாரதி வந்து ஒரு அவரோட புலமை வந்து சின்ன வயசுலேயே தென்பட்டது. அவங்க அப்பா பேர் வந்து சின்ன சுவாமி ஐயர், தாய் லட்சுமி அம்மாள். பாரதியாருக்கு வந்து 5 வயது இருக்கும் பொழுதே அவங்க அம்மா இறந்துறாங்க. இவரோட இயற்பெயர்னு பார்த்தோம் அப்படின்னா சுப்பிரமணியன். 1882 December 11 எட்டயபுரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது. எட்டயபுரத்தில் வந்து இவர் பிறந்தார். சின்ன வயசுலேயே தாயை இழந்ததுனால தந்தை தான் எல்லாம் இவருக்கு இருந்து பார்த்துக்கிட்டது. 12 திருமணம் நடந்துருது. அதுக்கப்புறம் 14 இருக்கிறப்ப அவங்க அப்பாவும் இறந்துடுறாங்க. இந்த 14 அவங்க அப்பாவோட வாழ்ந்த காலம் வந்து பாரதியோட இளமை பருவம்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த இளமை பருவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஒரு பருத்தி ஆலை சொந்தமாக வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அதை வந்து நல்ல பெரிய அளவுக்கு அபிவிருத்தி செய்யணுங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்தது. தன்னோட பையனையும் வந்து படித்து திறமை பெற்றவுடன் அவனையும் இந்த தொழிலில் வந்து ஈடுபடுத்த வேண்டுங்கிறது தான் அவங்களோட ஆசை, அவங்க அப்பாவுக்கு ஆசை. அதனால் சின்ன வயசில் பள்ளிக்கூடம் அனுப்புகிறப்ப இவருக்கு வந்து படிப்புலலாம் அந்தளவுக்கு நாட்டம் இல்லாமல் தான் இருந்திருக்காரு. பள்ளிக்கூடம் விட்டோடனே தோப்பு தோறவுன்னு சொல்லிட்டு அவங்க இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து சின்ன வயசில் இருந்ததுனால அவர் என்ன பண்ணிடுறாருன்னா பள்ளிக்கூடம் விட்ட நேரம் முழுவதும் இப்படி ஊர் சுற்றி திரிவது தான் அவரோட இது. அதுக்கப்புறம் அடிக்கடி அவங்க தாத்தா வீட்டுக்கு வந்து ஒரு போகிற பழக்கம் இருந்திருக்கு. தாத்தா வந்து இலக்கணம் இலக்கியங்கள் எல்லாம் கொஞ்சம் நாட்டம் உள்ளவர். அதனால் இவருக்கு வந்து அதை அடிக்கடி படித்து காட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அப்போ வந்து இவரோட மனம் வந்து அதில் லயித்து போயிடுது. இன்னொரு சைடு பார்க்குறப்ப என்னென்னா, இவர் வந்து வீட்டு பாடங்கள் பள்ளிக்கூடம் போகிறதில்ல, வீட்டு பாடங்கள்லாம் சரியாக செய்யாமல் அதுக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க ஸ்கூலில். அப்போ வந்து ஒரு மனம் வந்து கேட்குறாரு, எனக்கு பிடிச்ச பாடத்தை யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா, நீங்கள் சொல்லிக் கொடுக்குற பாடம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கவே மாட்டேது, ஒன்றுமே புரிய மாட்டேது, பிடிக்க மாட்டேது, எனக்கு பிடித்த பாடங்கள் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லைங்கிற ஒரு வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்க நண்பர்களிடம் எல்லாத்திட்டையும் வந்து இது பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதர் எல்லாரும் போலவே அவனும் வாழணும் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன விஷயத்தை வந்து நான் குறிப்பிட விரும்புகிறேன். கணிதமேதை ராமானுஜம் இருக்கார் இல்லையா, இயற்பியல் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இவங்களோட வாழ்க்கை வரலாறெல்லாம் பார்க்குறப்ப இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை புரட்சியை ஏற்படுத்தினவர்கள். மனித குலத்திற்குன்னு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை வந்து, தங்களால் ஆன பங்களிப்பை வந்து விட்டு சென்றவர்கள். இவர்கள் வந்து வரலாறு வந்து அழுத்தமாக பயந்து வைத்திருக்கிறது. அப்படி பார்க்குறப்ப பாரதியாரும் அதே மாதிரியே தான் சின்ன வயசில் இருந்திருக்காருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ராமானுஜர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவர் சின்ன வயசில் வந்து இதே மாதிரி தான் கணக்கு பாடத்தில் ஒண்டியும்தான் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க், நூற்றுக்கு நூறு. இன்னும் சொல்லப்போனால் வந்து ஆசிரியர்களே கேட்குற கேள்விக்கு வந்து ஆசிரியர்களாலே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து அவரோட ஞானம் அந்த அளவுக்கு இருந்தது. அதனால் வந்து யாருக்குமே பிடிக்கல அவரை. ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலை தான், எல்லோரும் வந்து அவரை வந்து ஒரு ஐசோலேட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு நிலை. அதே மாதிரி தான் பாரதியாருக்கும் இருந்திருக்கு. இப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்றைக்கும் அப்படி தான் நம்ம இருக்கோம், இன்றைக்கும் நம்மளோட கல்வி முறைகள்லாம் வந்து அப்படி தான் இருக்குது. அது ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். மனப்பாடம் செய்து பரீட்சை எழுதுவது, எதுக்காக பாடம் நடத்துகிறோம், அதனோட ஒரு சாரம் போய் ஒழுங்காக சேரலைன்னு தான் சொல்லணும். இது வந்து கல்வியாளர்களுக்கு மத்தியிலே ஒரு விவாதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. இன்னும் இவ்வளோ நாள் கழித்தும் இந்த ஒரு நிலை இருக்குங்கிறத வந்து படிக்கிறப்ப எனக்கு தோணுது. அந்த காலத்துலையும் இதே மாதிரி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அவருக்கு படிப்பில் நாட்டம் அல்ல. கொஞ்ச நாள் கழித்து வந்து ஒரு கண் பார்வையற்ற ஒருவரிடம் வந்து கம்பராமாயணத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறாரு, அவர்கிட்ட படித்து தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, தமிழ் இலக்கணத்தை வந்து தானே ஒரு ஆர்வத்தின் காரணமாக தானேவே கற்றுக்கிறதுக்காக ஒரு விருப்பம் அவருக்கு இருந்தது, அதை கற்றுக்கிறாரு. ஒரு நாள் என்னாச்சு, அவனோட நண்பர் வந்து எட்டயபுர ராஜா அரண்மனைக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாரு. அழைச்சிட்டு போயிட்டு இவரை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுக்குறப்ப அங்கே வந்து இவரை பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு குரலோட ஒரு வார்த்தையோ, அப்புறம் வந்து வெண்பாயோட ஒரு இடையில் உள்ள ஒரு வார்த்தைகளை சொல்கிற சொல்ல இவரோட புலமை வந்து எப்படி சொல்கிறதுன்னா, வில்லிருந்து புறப்பட்ட அம்பு போல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வீரியத்தோடு வெளிப்பட்டிருக்காங்க. இவரோட புலமையும் ஆற்றலும் சிந்தனையும் சொல் வீச்சும் பார்த்து பிரமிப்பாயி எட்டயபுர மகாராஜா வந்து சொல்லியிருக்காரு, இந்த பையனுக்கு வந்து ஏதோ ஒரு ஞானம் வந்து இருக்குது, இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ தூரம் ஒரு புலமையாக பேசுறது வந்து ஒரு சாதாரண மனிதருக்கு இருக்கக்கூடிய குணம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் அவங்க அப்பாவே கூப்பிட்டு நேராகவே கூப்பிட்டு இதை பற்றிலாம் வந்து சொல்கிறாரு அவங்க அப்பாட்ட, இந்த மாதிரி உங்கள் பையன் நல்லா இருக்கணும்னே. அவங்க அப்பாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, அவர் வந்து வேறு மாதிரி கற்பனை பண்ணி வச்சுருக்காரு, பையன் வந்து படித்து நல்ல பெரிய ஆளானா நம்மளோட தொழிலை வந்து பார்த்துக்கணும்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். அவன் என்ன ஏதோ கவிதை பாட்டு அப்படின்னு சொல்லி போயிட்டா அப்படின்னா அவனோட வாழ்க்கையும் வீணாக போயிடும் அப்படிங்கிறப்ப அவங்க எட்டயபுர மகாராஜா வந்து புகழ்ந்து பேசுனதை கூட அவங்க அப்பாவுக்கு வருத்தத்தை தான் வந்து அழிச்சிருக்கு. அப்புறம் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கிட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு ஆங்கில பள்ளியில் வந்து படிக்க வைக்கிறார் அவரை. இது வந்து சரிபட்டு வராது, பையன் அப்படியே போனால் சரியாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு ஒரு இது கிடையாது அவர்கிட்ட. படிப்பில் வந்து மறுபடியும் அதே தான் நிலைமை தான் தொடர்ந்துருக்கு. அவங்க அப்பா வந்து வேறு பள்ளிக்கு மாற்றுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேறு பள்ளியில் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிலைமைகள்லாம் மாறிடும், படிப்பில் மறுபடியும் கவனம் செலுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. ஆனால் வந்து அங்கே என்னென்னா, அங்கேயும் சக மாணவர்கள்ட்ட போயிட்டு கவிதை வாசிக்கிறது இந்த மாதிரி சொல்கிறதுனால மாணவர்கள் மத்தியில் வந்து ரொம்ப பிரபலமாகிடுறாரு அங்கேயும். ஒரு நாள் என்னாச்சு, வகுப்பறையில் வந்து தூங்கிடுறாரு கிளாஸ் நடந்துகிட்ருக்கிறப்ப. ஆசிரியர் வந்து அவரை கோபம் வந்து கேள்வி கேட்குறார், மேகம் மலை பொழிகிறப்ப கவிதையெல்லாம் எழுதுறேன்னு நான் கேள்விப்பட்டேன், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த டயத்தில் வந்து பாரதியாருக்கு பதில் சொல்ல தெரியல. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பாரதியார் வந்து சொல்கிறாரு, மெத்த படித்த நீங்களே வந்து ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க, என்ன அப்படின்னா, மேகங்கள் வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்ததான் மழை பொழிஞ்சிச்சு. நீங்கள் கேள்வி கேட்குறதுனால மேகம் வந்து மழை பொழியாது. அப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு வந்து எப்போ கவிதை எழுதுன்னு தோணணும் அப்போ தான் நான் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி சுருக்கென்று பதில் சொன்னோடனே அவருக்கு பயங்கர ஒரு கோபம் வந்துருச்சு அவர் மேலே. அதுக்கப்புறம் வந்து அங்கே நடக்கிற பரீட்சைகளில் ஃபெயில் ஆயிடுறாரு. மறுபடியும் வீட்டுக்கு திரும்பிடுறாங்க. பார்த்துருந்த அவங்க அப்பாவுக்கு வந்து மறுபடியும் ரொம்ப வருத்தமாயிருச்சு. அதுக்கப்புறம் எட்டயபுரம் மகாராஜிட்ட போயிட்டு சொல்லி இவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வேலை சேர்த்து விட்றாங்க. அங்கே இவரோட நண்பர்கள், பாரதியாரோட நண்பர்களுக்கு வந்து இவரை வந்து பிடிக்காமல் இருந்தது. இவரை கேலி கிண்டல் செய்து நீங்கள் வந்து அதி புத்திசாலியாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க எல்லோரும், ஆனால் பரீட்சையில் இப்படி ஃபெயில் ஆகிட்டு வந்துட்டீங்களே அப்படி சொல்லி ஒரு கேலி கிண்டல் செய்து பண்ணுறப்ப ஒரு வாக்குவாதம் வந்துடுது. கல்வியை பற்றின ஒரு விவாதம் பண்ணலாம் அப்படி சொல்லி ரெண்டு தரப்பினருக்கூடமே பெரிய ஒரு இது. அப்போ வைக்கிறப்ப முதல்ல சொற்பொழிவு மாதிரி விவாதத்தை பண்ணுறதுக்கு வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எதிரணியரை வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பாரதியார் பேசுகிறப்ப ஆரம்பத்தில் வந்து பாரதியாரை வந்து தப்பாக பேசினவங்களெல்லாம், அதாவது வேறு விதமாக கற்பனை செய்து கொண்டு பேசிக்கிட்டு இருந்தவங்களாம் ஆச்சரியப்படும் அளவிற்கு இவரோட சொல்வன்மையும் பேச்சும் இருந்தது. கடைசியில் அவர் பேச்சு முடித்ததுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு மெத்த படித்த பண்டிதர் வந்து அவருக்கு வந்து பாரதிங்கிற ஒரு பட்டத்தை வந்து வழங்குறார். பாரதினா என்ன அர்த்தம் அப்படின்னா அனைத்தும் அறிந்த பண்டிதர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நீ உன் வயசை மீறின புத்திசாலித்தனத்தை இருக்கிற வந்து இது சாதாரண மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, அதனால் அவருக்கு வந்து பாரதின்னு வந்து பட்டம் கொடுக்குறாங்க. அதுலேருந்து சுப்பிரமணிய பாரதியார்னு சொல்லி பாரதியார் வந்து அழைக்கப்பட்டிருக்கார். இதெல்லாம் சின்ன வயசில் நடந்த கதை. அப்புறம் பெரியவராக ஆனதுக்கப்புறம் அவரோட கவிதைகள்லாம் பார்த்திங்கன்னா நாட்டை பற்றியும் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றியும் நிறையா சிந்திக்க தொடங்கினார். சுப்பிரமணிய பாரதி வந்து எப்படி அறியப்படுகிறார் அப்படின்னா ஒரு எழுத்தாளர், அதுக்கப்புறம் வந்து கவிஞர், பத்திரிகையாளர், சுதந்திர போராட்ட வீரர், சமூக சீர்திருத்தவாதி அப்படி சொல்லி தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இது பண்ணுறாரு. இளமை காலத்துலேருந்தே அவங்க அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டதுனால அவங்களுக்கு வந்து பண கஷ்டம் வந்து ஏற்பட்டுருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் காசியில் போய் தங்கிறாங்க, அத்தையோட வீட்டில் போய் தங்கியிருக்காரு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தலை முண்டாசு கட்டுறது, அப்புறம் வந்து மீசையை முறுக்கி, அந்த ஒரு தோற்றத்தில் மாற்றம் வந்து அங்கே காசியில் இருக்கிறப்ப தான் நடந்தது. ஏன்னா அங்கெல்லாம் அந்த காலத்தில் சுதந்திரம் அடையாததுக்கு முந்தின காலம் நான் சொல்கிறதெல்லாம் அப்போல்லாம் ரொம்ப வருணாசிரம முறைகள் தீண்டாமை இதெல்லாம் வந்து ரொம்ப இருந்ததுனால இவருக்கு வந்து ஒரு கோபம், சமுதாயத்தின் மீதான ஒரு கோபத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் தன்னோட தோட்டத்தையே மாற்றிக்கிட்டு அதுக்கு ஒரு எதிர்ப்பாக தெரிவிக்கும் விதமாக அவரோட தோட்டத்தை மாற்றினார். இதெல்லாம் வந்து இளமை காலத்தில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை முழுவதுமே ஒரு வறுமை நிலையில் தான், காசு இல்லாத நிலை தான் அவர் வந்து கடைசி வரைக்கும் வந்து வாழ்ந்தார். பாரதியார் வந்து பொதுவாக கவிதைகள் தான் பிரபலம், ஆனால் அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதுறதுலையும் ஒரு மிகப்பெரிய புலமை வாய்ந்தவர் தான் அவர். நிறைய பேத்துக்கு அது தெரியும். அப்படின்றப்ப தமிழருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்டுரை, நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. இருந்தாலும் இன்றைய அவரோட பிறந்த நாளில் இந்த கட்டுரையை நினைவுபடுத்தி பார்க்குறது ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். அந்த கட்டுரையை வந்து நான் படிக்கிறேன். சில விஷயங்கள் ஒன்றிய மொத்தமாக இல்லை. ஃபஸ்ட்டு இப்படி ஆரம்பிக்கிறார், தமிழா தெய்வத்தை நம்பு, பயப்படாதே, உனக்கு நல்ல காலம் வருகின்றது. உனது ஜாதியிலே உயர்ந்த அறிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள். இங்கே ஜாதிங்கிறது எதை சொல்கிறாருன்னா அவர் நினைக்கிற ஜாதி வந்து ரெண்டே ரெண்டு ஜாதி தான். ஒன்று வந்து ஆண் ஜாதி, பெண் ஜாதி. பாரதி நகராதியில் வந்து ஜாதிங்கிறது ரெண்டு தான். அப்படின்றப்ப உனது ஜாதியில்னா மனித ஜாதியிலே ரெண்டே ரெண்டு ஜாதி தான். தெய்வம் கண்ட கவிகள், அற்புதமான சங்கீத வித்வான்கள், கைதேர்ந்த சிற்பர், பல நூல் வல்லர், பல தொழில் வல்லர், பல மணிகள் தோன்றுகிறார்கள். அச்சமில்லாத தர்மிஷ்டர் பெறுகின்றனர். உனது ஜாதியிலே தேவர்கள் மனிதராக அவதரிக்கிறார்கள். கண்ணை நன்றாக துடைத்துவிட்டு நான்கு பக்கங்களிலும் பார், ஒரு நிலக்கண்ணாடியில் போய் பார். தமிழா பயப்படாதே, ஊர்தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் போட்டு ஐரோப்பிய சாஸ்திரங்களை எல்லாம் தமிழில் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்வாய். ஜாதி வேற்றுமைகளை வளர்க்காதே, ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்ற பழந்தமிழ் வாக்கியத்தை வேதமாக கொள். பெண்ணை அடிமை என்று கருதாதே, முக்காலத்து தமிழர் மனைவியை வாழ்க்கை துணை என்றார். ஆத்மாவும் சக்தியும் ஒன்று, ஆணும் பெண்ணும் சமம். வேதங்களை நம்பு, அவற்றின் பொருளை தெரிந்து கொண்டு பின் நம்பு. புராணங்களை கேட்டு பயனடைந்து கொள், புராணங்களை வேதங்களாக நினைத்து மடமைகள் பேசி விலங்குகள் போல் நடந்து கொள்ளாதே. தமிழா உனது வேலைகள் அனைத்திலுமே பொய்க்கதைகள் மிதமிஞ்சிவிட்டன. உனது மதக்கொள்கைகள், லௌகீக கொள்கைகள், வைதீக நடை எல்லாவற்றிலுமே பொய்கள் புகுந்து தலை தூக்கி ஆட இடம் கொடுத்து விட்டாய். இவற்றை நீக்கிவிடு. வீட்டிலும் வெளியிலும் தனிமையிலும் கட்டிடத்திலும் எதிலும் எப்போதும் நேர்மையாயிருக்க வேண்டும். எல்லா பேறுகளை காட்டிலும் உண்மை பேறுதான் பெருமை கொண்டது. உண்மை தவங்களுக்கெல்லாம் உயிர், உண்மை சாஸ்திரங்களுக்கெல்லாம் வேர், உண்மை இன்பத்திற்கு நல்லுறுதி, உண்மை பரமாத்மாவின் கண்ணாடி. ஆதலால் தமிழா, எல்லா செய்திகளிலும் உண்மை நிலவும்படி செய். தமிழா, எழுதி படிப்பதெல்லாம் பொய்யும் இல்லை, எழுதி படிப்பதெல்லாம் மெய்யும் இல்லை, எதிர் நின்று கேட்பதெல்லாம் பொய்யும் இல்லை. முந்திய சாஸ்திரங்கள் மெய், பிந்திய சாஸ்திரம் பொய் என்று தீர்மானம் செய்து கொள்ளாதே. காலத்துக்கும் உண்மைக்கும் எதிரிடையாக ஓர் கணக்கு ஏற்பட்டிருக்கிறதா? தகப்பன் வெட்டிய கிணறு என்று சொல்லி மூடர்கள் உப்பு நீரை குடிக்கிறார்கள் என்று பஞ்சதந்திரம் நகைக்கிறது. இவ்வுலகில் நான்கு கட்டங்கள் என்று, கட்டங்கள்னா புருஷார்த்தங்கள்னு சொல்கிறாரு. இவ்வுலகில் நான்கு புருஷார்த்தங்கள் என்று பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். அவை அறம், பொருள், இன்பம், வீடு என்பன. இவற்றுள் அறமாவது கடமை. அது உனக்கும் உனது சுற்றத்தார்க்கும் பிறர்க்கும் நீ செலுத்த வேண்டிய கடமை. பிறர் என்பதனுள் வையகம் முழுவதும் அடங்கும். கடமையில் தவறலாகாது. தொழில்களெல்லாம் நற்பயன் தருமிடத்து அறங்களாகும். அதாவது இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழர்கள் வந்து நாம் இப்படிலாம் இருக்கிறோம், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுரை கூறும் ஒரு கட்டுரை தான் இது. இது ஏன் அப்படின்ற உண்மையிலே வந்து நான் என்ன நினைக்கிறேன்னு வச்சிங்களேன், சில இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து நம்ம செய்கிறது தப்புன்னு வந்து தெரியாது. வாழ்க்கையிலே நிறைய விஷயம் செஞ்சிட்ருக்கோம், நம்ம செய்கிறது சில இடத்துல தப்புன்னு தெரியாது. தெரிஞ்சும் பல செயல்கள் செஞ்சிட்ருக்கோம், அது வேறு. தெரியாமல் செய்கிற விஷயங்களை வந்து யாராச்சும் ஒருத்தவங்க சொன்னோம்னு வச்சிங்களேன், திருத்திக் கொள்றது தப்பு இல்லை. அந்த ஒரு விஷயம் வந்து செய்யணுங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு அறிவுரை கூறும் விதமாக இந்த கட்டுரை அமைஞ்சிருக்கு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, வேதங்களை நம்புங்க. அதாவது எதையுமே வந்து கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. அவர் வந்து மூட நம்பிக்கைகளில் வந்து அதிகமாக ஈர்ப்பு இல்லாதவர் தான். இருந்தாலும் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்க கருத்துக்கள் வந்து நம்மளுக்கு தேவைங்கிறத வந்து அவர் இங்கே வலியுறுத்துறாரு. வேதங்களை படிக்கணும், உண்மையை தான் பேசணும், பொய் பேசக்கூடாது. பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நம்மளோட ஒரு சுயமரியாதையெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடாது. உனக்குன்னு ஒரு ஆளுமையை வந்து நம்ம உருவாக்கிக்கணுங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு கட்டுரையின் மூலமாகவே இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த வார்த்தையோட வீச்சின்னு இருக்குல்ல, ஒரு சொல் வன்மை, சொல்லை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், ஒரு மொழியை வந்து எப்படி கையாள்வது அப்படிங்கிறத வந்து நம்ம பாரதியார்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கலாம். நுணுக்கமாக நம்ம பார்க்குறப்ப ஆயிரம் ஆச்சரியங்கள் அதில் இருக்குது. இந்த கட்டுரையில் சொல்கிறாரு, முன்னோர்கள் வந்து நான்கு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, வாழ்க்கைக்கு தேவையான நான்கு விஷயங்கள். அதில் வந்து அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த நான்கு, அறம்ங்கிறது என்ன அப்படின்னா அது கடமை. அறம்ங்கிறத கடமைன்னு சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, நம்ம மனுஷனாக இருக்க வேண்டிய நம்ம, நம்மளுக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்குல்ல, அது வந்து என்னென்னா தனிப்பட்ட ஒரு கடமை. அதுக்கப்புறம் நம்ம சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்க நம்மளுக்கு ஒரு கடமை இருக்குது, அது வையகம், அதாவது உலகம் முழுவதும் அது வந்து இருக்கும். எல்லா இடத்துலையும் வந்து அந்த நம்ம கடமையை வந்து செய்யணும். நம்மளுக்கு இருக்கிற கடமையை நம்ம கண்டிப்பாக செஞ்சிடணும். அப்புறம் வந்து பொருள். பொருள் என்பது செல்வம். பொருளை வந்து செல்வங்கிறாரு. நிலமும் பொன்னும் கலையும் புகழும் நிறைந்திருத்தல், நல்ல மக்களை பெறுதல், இனப்பெருமை சேருதல், இவையெல்லாம் செல்வம். இச்செல்வத்தை சேர்த்தல் மனித உயிருக்கு ஈசன் இட்டிருக்கும் இரண்டாம் கட்டளை. அதாவது செல்வங்கிறது வந்து பணத்தை ஒண்டி சொல்லலை அவர். நிலமும் பொன்னும் கலையும் புகழும் நிறைந்திருத்தல், நல்ல மக்களை பெறுதல், இனப்பெருமை சேருதல், இவையெல்லாம் தான் செல்வம்ன்றாரு. மூணாவது வந்து இன்பம். இன்பம் என்பது இனிய பொருள்களுடன் உயிர் கலந்து நிற்பது. இன்பம் என்பது இனிய பொருள்களுடன் உயிர் கலந்து நிற்பது. பெண், பாட்டு, கூத்து முதலிய ரசவஸ்துக்களை அனுபவிப்பது இவ்இன்பங்கள் எல்லாம். அதாவது இன்பம் வந்து உலகத்தில் இருக்குது, நம்மளை சுற்றியே நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு, நம்ம வந்து அதை கவனிக்கிறது. அதையும் சொல்கிறாரு, இனிய பொருட்களுடன் உயிர் கலந்து நிற்பது. நமக்கு வந்து மனசு விருப்பமான விஷயங்களில் வந்து மனது ஒன்று நிற்பது தான் இன்பன்றாங்க. அது நிறையா இருக்குது. இவ் இன்பங்கள் எல்லாம் தமிழா உனக்கு நன்றாக அமையும்படி பராசக்தி அருள் புரிக. உன்னுடைய நோய்கள் எல்லாம் தீர்க. உனது வறுமை தொலைக. உனக்கு இனிமையும் அழகுடைய வஸ்துக்களை எல்லாம் வசப்படுக, பஞ்சபூதங்களும் உனக்கு வசப்படுக, நீ எப்பொழுதும் இன்பம் எய்துக. வீடு, கடைசியாக வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, நாலாவது வந்து வீடு. வீடாவது பரமாத்மாவுடன் அறிவு கலந்து நிற்பது வீடு. வீடு என்ற சொல்லுக்கு விடுதலை என்பது பொருள். மேல் கூறப்பட்ட மூன்று புருஷார்த்தங்களுக்கும் இடறிய பெரியோருக்கு ஈசன் தானாகவே வீட்டு நிலையருள் செய்வான். தமிழா, உனது புருஷார்த்தங்கள் கை கூடுக. அப்படி சொல்லி இந்த கட்டுரை தமிழருக்காகங்கிற தலைப்பில் ஒரு ஆழமான வாழ்வியல் சிந்தனைகளை வந்து பதிஞ்சிருக்கார் இந்த கட்டுரையில். ஒரு பாட்டு, ஒரு கவிதை பாரதியர் எழுதுனது தான். இந்த இடத்துல நான் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மானிடராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படி சொல்லி தமிழில் ஒரு கூற்று இருக்கு இல்லையா. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனும் அரிது கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது. மனிதனாக பிறந்ததே பெரிய ஒரு அரிய வாய்ப்பு. இந்த மனித வாழ்க்கையை வந்து பயனுள்ளதாக வாழணும் அப்படி சொல்லிட்டு ஒரு கவிதை. இதை வந்து கடவுள்கிட்ட போய் அவர் வந்து வேண்டலை. அவரை வந்து கடவுளையே வந்து ஒரு காட்சி பொருளாக வச்சு கேள்வி கேட்குறார், என்னை எப்படி செஞ்சிருவியா அப்படின்னு சொல்லி. அந்த பாடல், நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி ஏனை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். சொல்லடி சிவசக்தி ஏனை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி நீல சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ. இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னை வந்து இவ்வளோ அறிவோடு படைச்சிட்டேன் நீனு, இந்த நிலத்துக்கு ஒரு சுமையாக என்னோடய வாழ்க்கை வந்து, நம்ம வந்து நிலத்தில் தானே வாழ்ந்துட்டுருக்கோம், இந்த நிலம் என்னை தாங்கி கொண்டிருக்க, இந்த நிலத்துக்கு ஒரு சுமையாக என்னோடய வாழ்க்கை அமைஞ்சிரும்னு நீ நினைக்கிறியா, அப்படி ஒரு வாழ்க்கையை வந்து நான் வாழ்ந்துடுவேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படி சொல்லி கேட்குறாரு. இது வந்து அவர் கேட்கல, எல்லாத்துக்கும் மனிதர்கள் தமிழ் அறிந்த எல்லாருக்கும் கேட்கப்பட்ட கேள்வி, விடப்பட்ட கேள்வி இது. நம்மளோட வாழ்க்கையை வந்து பயனுள்ளதாக வாழணும், அதுதான் வந்து நம்மளோட அல்டிமேட் கோல், உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையை பயனுள்ளதாக வாழுதல். பாரதியார் கட்டுரைகளில் வந்து ஒரு இடத்துல பாரதியாரின் உறுதிமொழிகள்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து பதியப்பட்டிருக்கு. அவர் வார்த்தைகளாலேயே எழுதப்பட்ட அந்த உறுதிமொழி வந்து அவரோட பிறந்த நாள் இன்று இந்த நாளில் வந்து பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த உறுதிமொழி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கைக்கு எல்லாருக்கும் அவசியமான ஒரு செய்தி அதில் பொதிஞ்சிருக்கு. அவர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி வந்து நாமளும் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க முயலணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த உறுதிமொழி நான் வாசிக்கிறேன். இயன்றவரை தமிழே பேசுவேன், தமிழே எழுதுவேன், சிந்தனை செய்வது தமிழிலே செய்வேன், பொழுது வீணே கழிய இடங்கொடேன், லௌகீக காரியங்களை ஊக்கத்துடனும் மகிழ்ச்சியுடனும் அவை தோன்றும் பொழுதே பிழையறச் செய்து முடிக்க பழகுவேன், உடலை நல்ல காற்றாலும் இயன்றவரை சலிப்பதாலும் தூய்மையறச் செய்வேன், மறைத்தும் தற்புகழ்ச்சி பாராட்டுதல் விரும்பேன், மூடரின் உள்ளத்தில் என்னை பற்றி பொய் மதிப்புண்டாக இடம் கொடேன், சர்வசக்தியுட பரம்பொருளை ஞானத்தால் என்னுள்ளே புகச் செய்து எனது தொழில்களெல்லாம் தேவர்களின் தொழில் போல் இயலுமாறு சூழ்வேன், பொய்மை இரட்டுற மொழிதல் நயவஞ்சனை நடிப்பு இவற்றால் பொருளீட்டி பிழைத்தல் நாய் பிழைப்பென்று கொள்வேன், பொய்மை இரட்டுற மொழிதல் நயவஞ்சனை நடிப்பு இவற்றால் பொருளீட்டி பிழைத்தல் நாய் பிழைப்பென்று கொள்வேன், இடையறாத தொழில் புரிந்து இவ்வுலக பெருமைகள் பெற முயல்வேன், இல்லாவிடின் விதிவசமென்று மகிழ்ச்சியோடு இருப்பேன், எப்போதும் மலர்ந்த முகம் இனிய சொல் தெளிந்த சித்தம் இவற்றோடிருப்பேன். எப்போதும் மலர்ந்த முகம் இனிய சொல் தெளிந்த சித்தம் இவற்றோடிருப்பேன். ஓம் ஓம் ஓம்.
கிழடா மானிடவாய் எம்மில் கீழோர் மேலோர் இல்லை. கிழடா மானிடவாய் எம்மில் கீழோர் மேலோர் இல்லை. கிழடா மானிடவாய் எம்மில் கீழோர் மேலோர் இல்லை. ஏழைகள் யாரும் இல்லை, செல்வம் பெரியோர் என்றும் இல்லை. வாழ்வுகள் தாழ்வும் இல்லை, என்றும் மாண்புடன் வாழ்வோமடா. கிழடா மானிடவாய் எம்மில் கீழோர் மேலோர் இல்லை. கிழடா மானிடவாய் எம்மில் கீழோர் மேலோர் இல்லை.
பயனுற வந்த மகாகவி. மகாகவி பாரதியின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். நேயர்களே, மகாகவி பாரதியை பற்றி பல விவரங்களை நமக்கு அறிய தந்த தா அருள் செல்வம் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவர் கூறியது போல பாரதி ஏற்ற அந்த உறுதிமொழியை நாமும் இந்த நாளில் ஏற்கலாம் அல்லவா?